الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما من ايام العمل الصالح فيهن احب الى الله من هذه العشر يعني عشر ذي الحجه او كما قال صلى الله عليه وسلم புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபவு தாபிஈங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் பெருக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தக்குல்லாஹ் ஹைதுமா குன்தும். ஹிஜ்ரி 1443 ஆண்டின் துல்ஹஜ் மாதத்தின் முதலாவது நாளில் முதலாவது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்களில் முதலாவது நாள். அந்த 10 தினம் எப்படிப்பட்ட தினம்? அல்லாஹ் சத்தியம் செய்கின்ற தினம். வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் மீது காலை பொழுதின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷர், 10 இரவுகள் 10 நாட்கள் மீது சத்தியமாக, அந்த அளவு முக்கியமான ஒரு மகத்துவமான தினங்களை நாம் அடைந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த தினம் ஒரு வகையிலே புனித மாதங்களில் ஒன்று துல்ஹிஜ்ஜா, அதனுடைய ஆரம்ப 10 தினங்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 தினங்களை, அதில் செய்கின்ற அமல்களுடைய பெருமதியை பல்வேறுபட்ட வித்தியாசமான வார்த்தைகள் மூலம் விளம்பரப்படுத்தியிருக்கிறார்கள். ஒன்று, மாமின் ஐயாம் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின் அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் அஷர். இந்த 10 தினங்களை விட நல்ல அமல்கள் செய்வது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான தினங்கள் வேறு தினங்கள் கிடையாது. நல்ல அமல் செய்வதற்கு அல்லாஹ்வுக்கு பிடித்த 10 தினங்கள். கேட்டார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதை விட சிறந்ததா? சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாம், ஒருவர் செல்கிறார், சென்று உடல் பொருளை எடுத்துக்கொண்டு போகிறார், அவர் திரும்பி வரவில்லை, ஷஹாதத்தை அடைகிறார், அவர் பகிர்ந்து ஏனையவர்களை விட இந்த காலத்திலே அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. இன்னொரு ஹதீஸிலே மாமின் ஐயாம் அஅ்ஸம், மிகவும் கண்ணியமான மகத்துவமான நாட்கள். இன்னொரு ஹதீஸிலே அஸ்கா, மிகவும் தூய்மையான பரிசுத்தமான நாட்கள். இன்னொரு காலத்திலே நன்மைகளை அல்லாஹ் மென்மேலும் வளர்க்கின்ற, நன்மைகளை பெருக்கி கொடுக்கின்ற, நல்லமல் செய்தால் அதற்குரிய நன்மைகளை அல்லாஹ் வளர்க்கின்ற அப்படியான ஒரு சிறந்த தினங்கள் தான் இந்த 10 தினங்கள். கண்ணியமானவர்களே, செய்ய சொன்ன அமல்களிலே பிரதானமானது ஃஅக்ஸிரு ஃபீஹின் மின அத்தஸ்பீஹ் வத்தஹ்மீத் வத்தஹ்லீல் வத்தக்பீர். சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த தஸ்பீஹாத்களை ஃபஅக்ஸிரு, இந்த காலங்களிலே அதிகமாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருங்கள். இந்த திக்ரை அதிகமாக எப்பொழுதும் எல்லா ஓய்வு நேரங்களிலும் இந்த திக்ரோடு, சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த திக்ரை அதிகமாக சொல்லுங்கள் இந்த நாட்களிலே. அதே போன்று கண்ணியமானவர்களே, ஹஸ்ஸா ரதியல்லாஹு அன்ஹா, நபியருடைய மனைவி, உமர் அலியுடைய மகள், அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 9 தினங்கள் நோன்பு நோட்பார்கள். 9 தினங்கள் நோன்பு நோட்பார்கள். பிறநாள் 10வது தினம் 9 தினங்கள் நோன்பு நோட்பார்கள். 9 தினங்கள் நோன்பு நோட்க கிடைக்காதவர்கள், அதற்கு சக்தி பெறாதவர்கள், முடியாதவர்கள், குறிப்பாக அரபாவுடைய நோன்பு 9வது தினம். நாம் இன்று ஜுல்ஹஜ்ஜுடைய 1வது பிறை நம்முடைய மாதத்திலும் 1வது நாள் 1ஆம் தேதி 10ஆம் தேதி நமக்குரிய பெருநாள் ஈதுல் அல்ஹா, 9ஆம் தேதி பிறையும் 9. அந்த நாளில் நாம் நோன்பாளியாக இருப்பது 2 வருடங்களுடைய குற்றப்பரிகாரம். ஒன்று, நாம் இப்பொழுது பிடித்து முடித்த வருடம், இப்பொழுது நாம் முடிக்கின்ற வருடம் இந்த வருடம், அடுத்த வருடம் கனிமல் தொடராக அரபாவுடைய நோன்புகளை நோக்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைத்தால், அல்லாஹ் அந்த நோன்பை ஏற்றுக்கொண்டால் அந்த குற்றப்பரிகாரம், அந்த வருடங்களுடைய தௌபா செய்தால்தான் மன்னிக்கப்படும் என்ற பாவங்கள் தவிர்ந்த ஏனைய பாவங்களுக்கு அது குற்றப்பரிகாரமாக அமையும். அதே போன்று கண்ணியமானவர்களே, இந்த 10 தினங்களை பற்றி தஃப்ஸீர் கிதாபுகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இன்னும் ஒரு சிறப்பம்சம் தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் 30 தினங்கள் அல்லாஹ்விடத்திலே அழைத்து உரையாடினான். 30 தினங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் உரையாடி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்துக்கொண்டு வர தயாராகின்ற பொழுது, இன்னும் 10 தினங்களை அல்லாஹ் மேலதிகமாக அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அவர்களை இருக்குமாறு கட்டளையிட்டான். இன்னும் மேலதிகமாக 30 தினங்களுக்காக போனவர்கள் உடனடியாக அல்லாஹ் அவர்களை தயார்படுத்தினால் இன்னும் 10 தினங்கள், அந்த 10 தினங்களும் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள் தான் என்றும் தஃப்ஸீர் கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. துல்காதாவுடைய மாதம் முழுக்க துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே மேலதிகமாக கொடுத்த 10 தினங்களும் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள் தான். எனவே கண்ணியமானவர்களே, சிறப்பு வாய்ந்த ஒரு மாதத்தில் இருக்கிறோம், சிறப்பு வாய்ந்த ஒரு தினத்தில் இருக்கிறோம். நல்ல அமல்கள் அதிகமாக, எல்லா அமல்களும் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், மிகவும் விருப்பமாக இருக்கும். அதில் குறிப்பாக மேலே கூறப்பட்ட அந்த தஸ்பீஹ், அந்த திக்ருகள் அல்லாஹ்வுக்கு ஒப்பானது. அதேபோல அரபாவுடைய நாளில் நானும் ஏனைய நபிமார்களும் அரபாவுடைய தினத்திலே மொழிந்த சிறந்த ஒரு திக்ர தான், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், 4வது கலிமா என்று சொல்வோம். அந்த திக்ர் அரபாவுடைய தினத்தில் அதிகமாக சொல்ல வேண்டிய ஒரு திக்ராக, ஒரு கலிமாவாக நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள், நியத்து வைத்தவர்கள் தயாராகி சென்று கொண்டிருக்கக்கூடிய காலம். ஹஜ்ஜுடைய ஆசை நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். எனக்கு வசதி இல்லை, நான் எங்கே ஹஜ்ஜுக்கு போவது, எனக்கு எங்கே ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கும், நிராசையாக கூடாது. கண்ணியமானவர்களே, எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இன்னும் ஹஜ்ஜுக்கு போகவில்லை, ஆனால் உண்டியல் சேர்த்து ஹஜ்ஜு முடித்திருக்கிறார்கள். எத்தனையோ கோடீஸ்வரர்கள் ஹஜ்ஜுக்கு போகவில்லை, வடை வியாபாரம் செய்து ஹஜ்ஜு முடித்திருக்கிறார்கள். எத்தனையோ கோடீஸ்வரர்கள் ஹஜ்ஜுக்கு இன்னும் போகவில்லை, நாளாந்தம் கூலி தொழில் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஹஜ்ஜு முடித்திருக்கிறார்கள். உறுதியான விடைய ஊர் பேர் நான் சொல்ல மாட்டேன். சாதாரணமாக கோக்கி வேலை செய்கின்ற ஒருவர், ஒரு ஒரு குக், கோக்கி கோக்கி வேலை தான் அவருடைய தொழில். எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும்? அன்பானவர்களே, வீட்டில் ஒரு குடத்தை, ஒரு குடம், அதை உண்டியல் போன்று செய்து அவரும் அவருடைய அந்த மனைவி ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று பணம் சேர்த்து வந்திருக்கிறார்கள். 1 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 500, 1000 போட்டு வந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஹஜ்ஜுடைய துவாவை கேட்டுக்கொண்டு ஒரு முயற்சி செய்திருக்கிறார்கள். இந்த நடந்த நிகழ்வு கிட்டத்தட்ட இன்றிலிருந்து ஒரு 8-10 வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. நம்முடைய நாட்டிற்கு சஹாபாக்களுக்கு மாத்திரம்தான் முடியும், முன்னைய வலியுள்ளாக்களுக்கு மாத்திரம்தான் முடியும். தக்வாவோடு ஒருவர் வாழ்ந்தால் அவர் ஒரு வலியுள்ளார், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு வாழ்ந்தால் இறைநேச. குடம் நிறைகிறது, குடம் நிறைகிறது. அந்த நாள் அந்த தினத்திலே அந்த வருடத்திலே ஹஜ்ஜுடைய செலவு ஒரு 8 வருடங்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு கூடிப்போனால் ஒருவருக்கு ஒரு 4 லட்சம், 3.5-4 லட்சத்துடைய செலவு தான் ஒருவருக்கு. முத்தி குடத்தை உடைக்கிறார்கள் கணவன் மனைவி. ஒரு கோக்கி கோக்கி ஒரு ஏழை வீட்டில் அன்பானவர்களே உடைத்து எண்ணி பார்த்தால் அதெல்லாம் வரக்கத்து செய்திருப்பார். 5 லட்சம் சேர்ந்திருந்தது, 5 லட்சம். மேலதிகமான செலவுகளை சிக்கனப்படுத்தி ஹஜ்ஜிக்காக தன்னுடைய பணங்களை ஒதுக்கி 5 லட்சம், 2.5-3 லட்சங்கள் ஷார்ட் ஆகிறது. உடனே 5 லட்சம் சேர்ந்திருக்கிற நானும் என்னுடைய மனைவியும் போக வேண்டும், பிள்ளைகள் எல்லாம் சூடா பண்ணினார்கள், தாயும் தந்தையும் 5 லட்சம் சேர்த்திருக்கிறார்கள், நாங்கள் எல்லோரும் எங்களுடைய பங்கை போட்டு 3 லட்சத்தை சேர்த்து 8 லட்சமாக மாற்றி அவர்கள் பெற்றோரை ஹஜ்ஜுக்கு அனுப்பினார்கள். இந்த ஒரு கோப்பி தொழில் செய்பவர் அல் ஹாஜ் என்ற சிறப்பு பெயரோடு நடமாடுகிறார். மனதிலே உறுதியான நம்பிக்கையோடு துவா கேட்கின்ற பொழுது ஹஜ்ஜு நசீபா. பணக்காரர்களுக்குத்தான் கடமை, பணக்காரர்கள் செய்யாவிட்டால் தான் பாவம். மற்றவர்களுக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடாது என்பதல்ல, மற்றவர்கள் ஹஜ்ஜு செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதல்ல. எனவே உள்ளத்தால் அல்லாஹ்விடம் மனது கேட்போம், சுஜூதிலே கேட்போம், அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தைத்தா, ஹஜ்ஜுடைய பாக்கியத்தைத்தா, ஹஜ்ஜு செய்யாமல் என்னை மௌத்தாக்கி விடாதே, கபூலாகும். உமரலியல்லாஹ் ஒரு துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ் என்னை நீ உன்னுடைய பாதையில் உயிர் தியாகியாக ஷஹீதாக மௌத்தாக்க வேண்டும், நபியவர்களுடைய ஊராகிய மதீனாவிலும் மௌத்தாக்க வேண்டும். மதீனாவில் இருந்து கொண்டு மதீனாவுக்குள் எப்படி ஷஹீதாக வேண்டும், புத்திக்கப்படுமா? துவா, மதீனாவில் நான் மௌத்தாக வேண்டும், ஷஹீதாக மௌத்தாக வேண்டும். என் மதீனாவில் மௌத்தாகுவது சிறப்பு. உங்களுக்கு முடியும் என்றால் உங்களுடைய மௌத்தை மதீனாவில் அமைத்துக் கொள்ளுங்கள். அதனால்தான் முன்னைய கால இமாம்கள், மேதைகள், இறை நேசர்களுடைய கபரு ஜன்னத்தில் பக்கியில் இருக்கிறது. எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அந்திம காலத்தில் காலத்தை கழித்து ஒபாத்தாகினார்கள் மதீனாவில். அதில் நம்ம எல்லோருக்கும் பிரபலியமானவர்கள் தான் மத்தியிலே நாளாந்தம் வாசிக்கப்படக்கூடிய பபாயில் ஆமா, அந்த அமல்களின் சிறப்பு, சதக்காவின் சிறப்பு, இப்பொழுது வாசிக்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹஜ்ஜின் சிறப்பு, இந்த கிரந்தங்களுடைய நூலாசிரியர் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்தியாவை சேர்ந்தவர் அவருடைய கபர் இருக்கிறது ஜன்னத்துல் பக்கையிலே. மதீனாவில் மௌத்தாகுவது சிறப்பு. உமரனினுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்தான், இரண்டையும் கொடுத்தான். ஷஹீதாவதற்கு வெளியில் போக வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் போக வேண்டும், வெளியாக வேண்டும், மதீனாவில் மௌத்தாக வேண்டும், ஷஹீதாக மௌத்தாக வேண்டும். அந்த துவாவை செவிமடுப்பவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள், என்ன துவா இது, ஷஹீதாகவும் வேண்டுமா மதீனாவுக்குள்ளும் மௌத்தாக வேண்டுமா? நடந்தது ஃபஜ்ர் தொழுகையில இமாமாக இருக்கின்ற பொழுது ஒரு நெருப்பு வணங்கி ஒருவன் அவர்களை தாக்கினான். கண்ணியமானே, இப்படி தாக்கப்பட்டு காயப்பட்டு மௌத்தாகின்ற மனிதரும் நல்ல நோக்கத்தில், அது நல்ல அந்த அந்த தாக்கப்படுவது அது தீனுக்காக இருக்க வேண்டும். தாக்கப்பட்டு அப்படியே இரக்கம் அடைந்து மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியிலே மிஹ்ராபுக்குள்ளே தாக்கப்பட்டு அன்றைய தினம் உயிர் பிரிகிறது ஷஹீதாக மதீனாவிலும், மாத்திரமல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு பக்கத்திலும் கபரை ஒரு ஷஹீதாக வைத்துக் கொண்டார்கள். இதுதான் துவா, புத்திக்கப்படாத நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது. எனவே ஹஜ்ஜை அல்லாஹ்விடம் கேட்போம், ஹஜ்ஜை ஆசை வைப்போம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் குடும்ப சகிதம் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. அன்பானவர்களே, குர்பா பொருளாதார நெருக்கடி, இந்த காலத்திலே குர்பான் தேவையில்லை. குர்பானுடைய பணத்தை வேறு தேவைகளுக்கு செலவழிக்கலாம் என்றெல்லாம் பல பேச்சுக்கள் தகவல்கள் வரும். கண்ணியமான இஸ்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அமலை காட்டி இருக்கிறது. ஒன்றை எடுத்து இன்னும் ஒன்றிலே பைபாஸ் பண்ணுவதல்ல, வெச்சு போடுவதல்ல. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு அமலுக்கும் தனியான வழி இருக்கிறது. பொருளாதார நெருக்கடி, குர்பானும் நாம் பிராணிகளை அறுத்து குப்பை தொட்டியில் போடுவதில்லை, ஏழைகளுடைய பசியை தான் தீர்க்கும், அனாதைகளுடைய பசியை தான் தீர்க்கும். இறைச்சி ஒரு கிலோ 400-500 ரூபாய் இருக்கும் பொழுதே மாதத்திற்கு ஒரு தடவை தான் இறைச்சி தின்னுகின்ற சில ஏழைகள் இருந்தார்கள். இன்னும் சில ஏழைகள் வருடத்திற்கு ஒரு தடவை, அதுவும் பணம் கொடுத்தல்ல, இந்த உதாயாவுடைய இறைச்சி தான் அவர்கள் தின்னுகின்ற இறைச்சி. இந்த நெருக்கடிக்கு முன்னால் சொல்கிறேன், இந்த நெருக்கடி வர முன்னால் சில ஏழைகள் இறைச்சிக்கு என்ன கலர், இறைச்சிக்கு என்ன ருசி என்று அனுபவிப்பதை இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான். சில ஏழைகள் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறார், இந்த வருடம் எங்களுக்கு உதாயா வரவில்லை, என்னுடைய வீட்டுக்கு ஒரு பார்சலும் வரவில்லை, எங்களுடைய வீட்டில் நாங்களும் பிள்ளைகளும் இறைச்சி தின்னுவதே இந்த துல்ஹஜ்ஜில் தான், இந்த வருடம் அதுவும் கிடைக்கவில்லை. கண்ணியமானவர்களே, இந்த இறைச்சி 2008 இருக்கின்ற பொழுது அந்த அந்த ஏழைகள், அந்த அந்த அனாதைகள், அந்த விதவைகள், அந்த அந்த பொருளாதார நெருக்கடியில் உள்ளவர்களுக்கு ஏன் அவர்களுக்கும் கொஞ்சம் நாவுக்கு ருசியாக சாப்பிடுவதற்கு ஆசை இருக்காதா? ஏன் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி குர்பானி காப்பு வைக்கிறோம்? கண்ணியமானவர்களே, உண்மையிலே மாடு ஆடு விலை கூடித்தான் இருக்கிறது, ஆனால் வசதி இருக்கின்றவர்கள் கொடுக்கத்தான் வேண்டும். அதிலே நீங்கள் குளறுபடி செய்ய வேண்டாம், அதை கால அடுத்தடுத்த வாரங்களில் மோதப்படும். நான் ஞாபகம் ஓட்டிக் கொள்கிறேன், குர்பானுடைய நீயத்தை வைத்தவர்கள் சொல்லப்பட்டது போன்று முடி நகங்களை அகற்றுவது தடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பேணிக் கொள்ளுங்கள். எப்பொழுது நீயத்து வைக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அதையும் விலகிக் கொள்ள வேண்டும். நீங்கள் நாளை நீயத்து வைத்தால் நாளையிலிருந்து உங்களுக்கு தடை, 5 தினங்களுக்கு பின்னால் தான் உங்களுக்கு குர்பானுடைய நீயத்து ஆரம்பிக்கிறது, நீயத்து வைக்கிறீர்கள், அன்றிலிருந்து தடை. உங்களுக்கு இதுவரையும் குர்பானுடைய வசதி இல்லை, ஐடியாவும் இல்லை, வேறு விடயம். தலைப்பிரை பார்க்கும் பொழுது குர்பான் கொடுக்கின்ற நீயத்தில் இருப்பவர்களுக்கு தடை, ஒவ்வொருவரும் நீயத்தை எப்பொழுது வைக்கிறோமோ அப்பொழுதிலிருந்து தடை. இதை வினை கொள்ளுங்கள். ஒரு சிறப்பை ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லி என்னுடைய ஒரு பிரதானமான ஒரு தலைப்பு, சமகாலத்துக்கு பொருத்தமான தலைப்பு இருக்கிறது, அதை நான் ஆரம்பிக்க நினைக்கிறேன். ஒன்று, குர்ஆன் குர்பான் பிராணிகளை அருங்கள், நீங்களும் சாப்பிடுங்கள், பக்குலு மின்ஹா, நீங்களும் சாப்பிடுங்கள். கஷ்டத்திலே நெருக்கடியிலே பொருளாதார நெருக்கடியிலே வாழக்கூடியவர்களுக்கு நீங்கள் அந்த குர்பானி மாமிசங்களை உண்ண கொடுங்கள். சிலர்கள் கஷ்டத்தை சொல்லி கேட்க மாட்டார்கள், போதுமென்ற மனதோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஏழைகள் யாரிடமும் கையேந்த மாட்டார்கள், தன்னுடைய தேவை யாரிடமும் கேட்க மாட்டார்கள், அவர்களையும் தேடி தேடி கொடுங்கள். வெளியில் பார்த்தால் வசதி உள்ளவர்கள் போன்று வாழ்வார்கள், ஏன் கௌரவமாக வாழ்வார்கள், அவர்களை தேடி தேடி கொடுங்கள். கஷ்டமான நெருக்கடியான நிலைமையில் இருப்பவருக்கும் கொடுங்கள். கண்ணியமானவர்களே, எனவே குர்பானுடைய விடயத்திலும் நாம் கவனம் செலுத்துவோம். சென்ற வருடங்களை விட இந்த வருடம் அதிகமான மக்கள் குர்பானுடைய அந்த அமலை செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து, அன்பானவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு ஞாபகார்த்த மாதத்தில் இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பண்பாட்டில் மிக முக்கியமான ஒன்றுதான் பசியாளிகளுக்கு உணவளிப்பது, உணவளிப்பது, விருந்தோம்பல். மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள், போகின்ற வழியில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நன்மாராயன் சொல்ல வந்தவர்கள்
ஒரு டிரான்சிட் போன்று லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிக்க போகிறார்கள். இங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகின்ற வழியில் ஒரு மெசேஜை அல்லாஹ் கொடுக்க சொன்னான், உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், உங்களுடைய துஆவை அல்லாஹ் வீணாக்கவில்லை. அந்த நன்மாராயம் சொல்ல வந்த மலக்குமார்கள் வந்து உள்ளே அமர்ந்தவுடன் அப்படி உட்கார வைத்து விட்டு ஓடி சென்று ஒரு கண்டுக்குப்பி இளம் மாட்டை அல்லது ஒரு ஆட்டை அறுத்து கொண்டு வந்து ஒரு கண்டை அறுத்து கொண்டு வந்து சமைத்து வந்து முதலாவது உணவளித்தார்கள். வீட்டுக்கு வந்தவர்களுடைய பசியை போக்க ஏற்பாடு செய்தார்கள். அதுக்கு பின்னால்தான் இது அந்த நிலக்கொழுத்த மாமிசம் நல்ல ஒரு அந்த இளம் மாட்டை அறுத்து அப்படியே உணவாக கொண்டு வந்து வைக்கிறார்கள். அவர்கள் யாருடைய கையும் சாப்பாட்டின் பக்கம் செல்லவில்லை, சாப்பாட்டுடைய ஐடியாவே அவர்களுக்கு இருக்கவில்லை. அது வரைக்கும் தெரியாது இவர்கள் யார் என்று, மனித ரூபத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் தாக்கோ நீங்க சாப்பிட மாட்டீர்களா, உங்களுக்கு தான் வைத்திருக்கிறேன். விருந்தாளிகளை கவனிக்கிறார்கள். அவர்கள் அப்பொழுதுதான் சொல்லுகிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள், உங்களுக்கு நன்மாராயம் சொல்ல வந்திருக்கிறோம். மலக்குமார்கள் என்று தெரிந்தவுடன் அவருக்கு ஒரு வகை திடுக்கம் திடீரென்று முன்னறிவிப்பு இல்லாமல் சம்பவம் தொடர்கிறது. சாப்பிடாமல் போகிறார்கள். கனிமனை பிறருடைய பசியை போக்குகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தன்மையை நாமும் கொள்ள வேண்டும். இந்த காலம் எப்படி மாறி இருக்கதென்றால் பிறருடைய வயிற்றில் அடிக்கின்ற காலமாக மாறி இருக்கிறது. இப்பொழுது பிரதான தலைப்பு துல்ஹிஜ்ஜாவுடைய விடயங்களை சொன்னேன், சிறப்புகளை சொன்னேன். என்ன, இந்த காலத்திலே கொடிகட்டி பறக்கின்ற ஒரு துறைதான் பிளாக் மார்க்கெட், கருப்பு சந்தை. கருப்பு சந்தை மூன்று வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், மோமீன்கள், முஸ்லிம்கள், அபூ தாலிப், அபூ தாலிப் என்ற பெயருடைய கணவாயிலே பள்ளத்தாக்கிலே அடைக்கப்பட்டார்கள். பொருளாதார தடை, ஒரு வகையான பஞ்சம், ஒரு வகையான வறுமை. வெளியிலிருந்து யாரும் உதவி செய்ய முடியாது, யாரும் எந்த விதமான கொடுக்கல் வாங்கலும் செய்ய முடியாது. இந்த சந்தர்ப்பம் மூன்று வருடங்களை நம்முடைய நாடும் கிட்டத்தட்ட மூன்று வருடத்தை எட்டுகிறது. இந்த சோதனையில் ஏதோ ஒரு நோயுடைய பெயரில் ஆரம்பித்த முசீபத் இந்த வேறு வழியாக அது அப்படியே பூகம்பமாக போய்கொண்டிருக்கிறது. இந்த மூன்று வருடங்களுக்குள்ளும் இரண்டு விதமான கூட்டத்தாளர்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, இந்த சிரமத்தை வைத்து எப்படி நான் சம்பாதிப்பது, எப்படி பணம் ஈட்டுவது, எப்படி என்னுடைய பேங்க் பேலன்ஸை கூட்டிக் கொள்வது, எப்படி இந்த டிமாண்டை பயன்படுத்தி என்னுடைய பொருட்களை கொஞ்சம் நான் மார்க்கெட்டிங் பண்ணிக் கொள்வது. இப்படி ஒரு பேராசை பிடிச்ச ஒரு கூட்டம் பரம்பரை பரம்பரையாக சொத்துக்களை சேர்த்து வைத்து ஏழ்மை என்றால் என்னவென்று தெரியாத கூட்டம், பசி என்றால் ஒரு செகண்டும் அனுபவிக்காத கூட்டம், வெயில் மேலில் படாத கூட்டம், வருடக்கணக்கிற்கு வீட்டிலே உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கின்ற கூட்டம், பணப்பிசாசிகள் தெளிவாக யாருக்கு பயப்படாம பணப்பிசாசிகள் உருவாகி இருக்கின்ற அப்படியான ஒரு கீழ்மட்டமான கேவலமான ஒரு கூட்டம், அவர்களுக்கு எக்காலமும் சமமாக செல்கின்ற ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். இன்னும் ஒரு கூட்டம் இலைமறையாக மறைமுகமாக செலவழித்துக் கொண்டு உதவி செய்து கொண்டு அது வெளியடிக்க மாட்டார்கள், பேஸ்புக்கிலே போட மாட்டார்கள், வீடியோ எடுக்க மாட்டார்கள், லைவ் கொடுக்க மாட்டார்கள், உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் எஹ்லாஸ் உள்ளவர்கள். மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறது, புதிய புதிய கேள்விப்பட்டிருக்கிறோம், திருமண புரோக்கர், வீட்டு புரோக்கர், காணி புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது பெட்ரோல் புரோக்கர், டீசல் புரோக்கர், பார்க்கிங்கிலே இடம் பிடித்துக் கொடுக்கின்ற புரோக்கர், டோக்கனை 500 ரூபாய் கொடுத்து வாங்கி 2000 ரூபாய்க்கு விற்கின்ற டோக்கன் புரோக்கர், டோக்கன் புரோக்கர், ஒவ்வொன்றிலும் புரோக்கர்மார்கள் உருவாகி கன்னியமடைந்த மக்களை இன்னும் இன்னும் குழிக்குள் தள்ளுகின்ற, சாதாரணமாக யார் வந்தாலும் செய்து கொள்ள வேண்டிய வேலைகளை, யார் வந்தாலும் பெற்றுக் கொள்ள முடியுமான பொருட்களை பல புரோக்கர்கள் நடுவிலே வந்து 100 ரூபாயுடைய பொருளை 1000 ரூபாய் வரைக்கும் விலை ஏற்றி மக்களுடைய பச்சுவாவிலே வாழ்கின்ற ஒரு கூட்டம். அட்வான்ஸ் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் புதிய புதிய புரோக்கர் கண்டவன் எல்லாம் புரோக்கர் மேலுக்கு நோகாமல் ஒரு கால் தான், ஒரு மெசேஜ் தான், 500 ரூபாய் 1000 ரூபாய் ஒரு லீட்டரிலே எப்படியும் வாங்குவார்கள். அன்பானவர்களே, இதுதான் பிரதானமான, தெளிவாக பேசினால் சுருநாற்றம் பேசுகின்ற ஒரு தலைப்பு பேச வேண்டும். பதுக்கள், என்னுடைய பேசிக் பதுக்கள், கேஸ் டிமாண்ட் என்று மெசேஜ் வந்ததுதான் தாமதம். ஷோகேஸில இருந்த லாமன் அடுப்பெல்லாம் பங்கருக்குள், காலையில் ஷோகேஸ் இருந்த லாமன் அடுப்பு மாலையில் உள்ளே, 750 ரூபாய்க்கு இருந்த லாமன் அடுப்பு 3000 ரூபாய் மாலையில், 3500 ரூபாய் விற்கப்பட்ட லாமன் அடுப்பு காலையிலே செய்தி வெளியாகியவுடன் மாலையிலே 7500 ரூபாய். லாமன் அடுப்பு யார் வாங்குவார்கள்? அரசியல்வாதியா, கோடீஸ்வரனா, லட்சாதிபதியா? லாமன் அடுப்பு வாங்குவார்கள் ஏழைகள். லாமன்னை ஊற்றி சமைப்பார்கள் அநாதைகள். அந்த புகையிலே ஆக்குகின்றவர்கள் மந்திரி அல்ல, அமைச்சர் அல்ல, ஜனாதிபதி அல்ல, பிரதமர் அல்ல. அவனுக்கு கேசில் அவர்கள் கரண்டிலே சமைக்கப்படும், அவனுக்கு சாணங்களுக்கு சாப்பாடு மிஞ்சும். அவர்கள் மக்களுடைய அந்த அந்த பசியும் அந்த அந்த வருத்தமும் விளங்காது. ஏன் விளங்க? ஏன் கண்டோமே காட்சியை, ஒரு ரெண்டு பேருடைய வீட்டுக்குள் எத்தனை சிலிண்டர்கள். எல்லா மந்திரிமாருடைய வீட்டையும் சோதனையிட்டால் அதை வைத்து கேஸ் பாவிக்க முடியும். நமக்கு எவனுக்கும் பயப்படாமல் சொல்கிறோம். ஏழைகள் வாங்குகின்ற லாமன் அடுப்பை 100% விலை போட்டு விட்டு உனக்கு பறக்கத்து கிடைக்குமா வியாபாரியே? சரித்திரியை பிடிக்கும், சரித்திரியை பிடிக்கும். நான் சொல்லவில்லை, ஹதீஸ் சொல்கிறது. இதை விட டேஞ்சராக சொல்கிறது, இதை விட டேஞ்சர். அல் ஜாலிபு மருத்துவ, அல் ஜாலிபு மருத்துவ, அல் முஹ்தகிரு மல்ஊன், டேஞ்சரான ஹதி. இது மட்டும் போதும் நீங்கள் அழிந்து நாசமாகுவதற்கு. பதுக்கள் வியாபாரம் செய்கிறவர்கள், அது 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 பால் மாவாக இருக்கலாம், சீனியாக இருக்கலாம், பருப்பாக இருக்கலாம், அது அது கேஸாக இருக்கலாம், அது லாமண்ணையாக இருக்கலாம், லாமண்ணை அடுப்பாக இருக்கலாம், அது அது பெட்ரோலாக இருக்கலாம், டீசலாக இருக்கலாம். அது நோயாளி பாதிக்கின்ற டெப்லெட்டாக இருக்கலாம், மருந்தாக இருக்கலாம். எதை பதுக்கினாலும் 3 விதமான தண்டனைகள், அந்த 3 போதும் நாங்கள் நாசமாகுவதற்கு. ஒன்று, 3 நகன் சொல்லவில்லை, நான் சொல்ல நினைக்கவில்லை, முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அல் ஜாலிப் என்றால் யார் தெரியுமா? பதுக்கி வைக்காமல் மக்களுடைய காலடிக்கு கொண்டு வந்து ஷோகேஸிலே வைத்து விலை விளம்பரப்படுத்தி, என்னிடம் இந்த பொருள் இருக்கிறது, காரளமாக தருவேன் என்று அந்த பொருட்களை மக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற சில்லறை வியாபாரி இருக்கிறாரே. காலடியில் ஹோல்சேல் வியாபாரியா இருக்கலாம், மக்களுக்கு காலடியிலே, அதிலே ஆக முதன்மையானவர்கள் யார் தெரியுமா? இந்த காலடியிலே காலடிக்கு மரக்கறி விட்டு வருகின்ற கரசைக்காரர், காலடிக்கு மீன் விட்டு வருகின்ற மீன் பைக்காரர், காலடிக்கு பன் விட்டு வருகின்ற பேக்கரிக்காரன், காலடிக்கு பழங்களை விட்டு வருகின்ற பழ வியாபாரி, காலடிக்கு கொண்டு வந்து அந்த புடவைகளை விட்டு தருகிறார்களே, இப்படியான மக்களுடைய காலடிக்கு கொண்டு வந்து பொருட்களை வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு மருது அல்லாஹ்வுடைய ரிஸ்க் கிடைக்கும். அடுத்த பகுதி என்ன தெரியுமா? இன்னும் ஒரு 10 நாட்கள் வெயிட் பண்ணினால் ஒரு 100 ரூபாய் லாபம் வருகின்ற பொருளில் 500 ரூபாய் தேடலாம், 1000 ரூபாய் லாபம் வருகின்ற பொருளில் 5000 தேடலாம். 470 ரூபாயுடைய பெட்ரோல் இன்று 1500 ரூபாய் கருப்பு சந்தையில், பிளாக் மார்க்கெட்டில். உங்களுக்கு பைக்குக்கும் ஆட்டாவுக்கும் வாகனத்துக்கும் நிறைத்துக் கொண்டு வந்து வீட்டிலே கேணி கடித்து வியாபாரம் செய்வதற்கு உங்களுக்கு யார் அனுமதி தந்தது? உங்களுடைய பாவனை வேறு விடயம். உங்களுடைய பாவனைக்கும் அளவுக்கு அதிகமாக வருடக்கணக்கு சேர்க்க முடியாது, 200-300 லிட்டர் சேர்க்க முடியாது. நீங்கள் சேமித்து வைப்பதன் மூலமாக ஒரு நோயாளி ஹாஸ்பிட்டலுக்கு போவதற்கு பெட்ரோல் இல்லாமல் தவிப்பார் என்றால் அந்த தவிப்புக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஒரு டாக்டர் பேஷண்டை பார்ப்பதற்கு போக முடியாமல் டாக்டர் தாமதித்து போவார் என்றால் அந்த நோயாளி படுகின்ற கஷ்டத்துக்கு இங்கே சேமித்து பெட்ரோலையும் டீசலையும் பதுக்கியவர்களுக்கு பங்குண்டு. சர்வசாதாரணமாக யார் பதுக்குவானோ, இந்த ஹதீஸ் டேஞ்சரானது. இது கிடைத்தால் சொர்க்க வாசலும் இல்லை, சொர்க்கத்துக்குரிய டிக்கெட் ரஹமத். இந்த ஹதீஸில் வருகின்ற சொல் ரஹமத்துடைய எதிர்கருத்து. சொர்க்கம் வேண்டுமா? ரஹமத்து வேண்டும். நரகத்துக்குரிய டிக்கெட் தான் இந்த ஹதீஸ் வருகிறது. பதுக்கல் வியாபாரம் செய்பவருக்கு நரகத்துடைய டிக்கெட் கிடைக்கும். இது என்னுடைய வார்த்தை. அதுக்குரிய சான்று என்ன தெரியுமா? பதுக்கல் வியாபாரம் செய்கின்றவன் அல்லாஹ்வுடைய லானத்துக்குட்பட்டவன், சாபத்துக்குட்பட்டவன். கொரோனாவிலே இழந்த பணத்தை, கொரோனாவிலே அடைந்த நஷ்டத்தை வெறும் இந்த ஒரு மாதத்தில் சாகர் அடிக்கிறார்கள். ஏன் எவ்வளவு விற்றாலும் வாங்குவார்கள். முக்கியமான மையத்துக்கு போக வேண்டும். 2000 ரூபாய்க்கு லிட்டர் கொடுத்தாலும் எடுப்பார்கள். சரி, ஒரு 1500 ரூபாய் தாங்களே, 1200 ரூபாய் தாங்களே, 500 ரூபாய் என்றால் கண்ணியமானவர்களே 1000-1200 மடங்கு 100 வீதத்தால் பிரித்தால் 200 மடங்கு வைத்து விற்கிறீர்களே, அந்த லாபம் என்ன? உங்களை ஹஜ்ஜுக்கு அனுப்புமா? உம்ராவுக்கு அனுப்புமா? உங்களை பரக்கத்தாக வாழ வைக்குமா? அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாக்கி நரகம் அனுப்பும், நரகம் அனுப்பும் அந்த பணம். சில்லறை கடை வியாபாரிகளே, அடித்திருக்கின்ற விலையில் நீங்கள் விற்கிறீர்களா? நெட் பிரைஸ். அந்த பிரைஸில் இருந்தே உங்களுக்கு கம்பெனி டிஸ்கவுண்ட் தருகிறான். பால் மாவாக இருக்கலாம், பருப்பாக இருக்கலாம், சீனியாக இருக்கலாம், அரிசாக இருக்கலாம். கீரி சம்பாக்கள் எல்லாம் ஒளிந்து விட்டன. ஏ, ஹஜ்ஜி பிறநாள் சீசனுக்கு 50-100 ரூபாய் கிலோவுக்கு கூட்டிக் கொள்ளலாம். பிரியாணிக்கு தேவைப்படும், எப்படி வாங்குவார்கள்? பதுக்குங்கள், நரகம் போக தைரியம் இருந்தால் பதுக்குங்கள். நல்ல லாபம் ஈட்டுங்கள், 10 லட்சம் ஈட்டுவீர்கள். ஒரு நோயை தருவான் ஆபரேஷனுக்கு 50 லட்சம், 40 லட்சம் பிச்சை கேட்க வைப்பான். அல்லாஹ் பள்ளி பள்ளியாக அலைய வைப்பான் நிர்வாக கடிதத்தோடு. ஆபரேஷன் சில வேலை நடக்கும், ஆபரேஷன் சக்சஸ், அடுத்த நிமிடம் இந்நாளில்லாய் வைநாளில் ராஜியோ ஜனாதா மாலை 4 மணிக்கு அடைக்கப்படும். 50 லட்சம் செலவழித்து ஆபரேஷன் முடிந்து கபருக்கு அனுப்பும், கபருக்கு அனுப்பும். சாபம், பதுக்கல் வியாபாரம் லானத்துக்குரியது. அடுத்த ஆசிதான தெரியுமா? தொடர்ந்து துவா செய்து வருகிறோம். நோயுடைய காலத்திலே அம்மாவின் வரம் வல்துரும் வல்ஜுதா அமைத்தீனா. அது ஒரு வார்த்தை தான் ஜுதா. கருங்குஷ்டம், கருங்குஷ்ட நோய், டேஞ்சரான நோய். உடல் சிகப்பாகி தோல், தோல் அப்படியே கலண்டு கருப்பாகி கலண்டு விழுந்து ஒரு வகையான நோய், ஆல்கொல்லி நோய். இந்த காலத்தில் கேன்சர், எய்ட்ஸ் போன்றுதான் அந்த காலத்தில். அது இந்த காலத்தில் இருக்கிறது. அது வரக்கூடாது, அது வரக்கூடாது. துவா. ஆனால் பதுக்கல் வியாபாரத்தை தான் ஒரே ஹதீஸில் 2 தண்டனை தொடராக 3வது. ஒன்றென்ன தெரியுமா? பதுக்கி பதுக்கி லாபம் ஏற்றுகிறோம். எதற்கு? சம்பாதிக்க, லாபத்தை கூட்ட, வருமானம் நீட்ட. கருப்பு சந்தையில சம்பாதிக்கிறோம் எனக்கு பணக்காரனாக, பள்ளிக்காரனாக, வருமானம் கூட, ப்ராஃபிட் அடைய,
நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அவனை லொத்தாக்குவார், அல்லாஹ் அவனை லொத்தாக்குவார். யார் சொல்வது உண்மை? யார் சொல்வது உண்மை? லாபம் எட்ட நாம் பதுக்குகிறோம், ஒழித்து வைக்கிறோம், ஹிந்தி விற்றா கூடுதலாக விலைக்கு விற்கிறோம், டிமாண்ட் வரும், பதுக்குங்கள், உலகத்திலே பேசக்கூடியவர்கள் எல்லாம் உண்மையாளர். அடுத்தது கருங்குஷ்ட நோய்வர், வெண்மை நிறமுள்ளவர், கருப்பு அலங்கோலமாகித்தான் மௌத்தாகுவார். தோலப்படியை சுருங்கி கருத்து அவரா இவரா என்று கூட வித்தியாசம் தெரியாத அளவுக்கு கருங்குஷ்ட நோயை அல்லாஹ் சாட்டுவார். கிண்நோய் வரும், தோல்வியாதி வரும், தோல்வியாதி வரும். அந்த பணத்தை செலவழித்து என்ன கிரீம் பூசினாலும் அதை மீறி அல்லாஹ் அந்த நோயை உண்டு பண்ணி மக்கள் எல்லாம் பெருக்கின்ற அளவு அவரை அருவறுப்பாக்கித்தான் அல்லாஹ் மௌத்தாக்குவார். அது அருவறுப்பான ஒரு நோய். தொடராக மூன்றை சொல்லிவிட்டேன், நான்காவது, தொடராக இந்த பழக்கத்தில் யார் ஈடுபடுவாரோ 40 நாட்கள் யார் பதுக்கி பதுக்கி கருப்பு சந்தையிலே பதுக்கல் வியாபாரம் செய்வாரோ அவரை அல்லாஹ் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து அப்படி அவுட் ஆக்கி விடுவார். நீ பட்டுமாய், அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பிலிருந்து, தன்னுடைய பொறுப்பிலிருந்து, தன்னுடைய கேயாவிலிருந்து அல்லாஹ் அவரை பராமரிக்கின்ற பொறுப்பிலிருந்து அப்படி அல்லாஹ் ஒதுக்கி விடுவான். தொலைஞ்சு போ பட்டுமா என்று ஒருவரை விரட்டுவது போன்று எப்படி அல்லாஹ் ஷைத்தான் இபிலீஸை சுவர்க்கத்திலிருந்து விரட்டி விட்டான் பைந்தக்க ரஜீம், நீ கதிக்கப்பட்டவன் தொலைஞ்சு போ, அது போன்று தன்னுடைய பொறுப்பில் இருந்து அல்லாஹ் அவனை தூக்கி வெளியே வீசி விடுவான். அல்லாஹ்வுடைய பொறுப்பை விட்டு நீங்கினால் நல்ல மௌத்து வராது. கெட்ட மௌத்து வேண்டுமா? இன்னும் பதுக்குங்கள், பதுக்கி பதுக்கி சாகும் வரை பதுக்குங்கள். உங்களுடைய ஸ்டோர் இருக்கின்ற அந்த பொருட்களை பிள்ளைகளுக்கு அனுந்தரத்திற்காகவும் விட்டு சென்று பிள்ளைகளை நரகத்துக்கு தயார்படுத்தி விட்டு போங்கள். இதை இப்படித்தான் சொல்ல வேண்டும். இந்த தலைப்பை இப்படி பேசினால்தான் கொஞ்சம் கொஞ்சமாவது படும். எல்லோருடைய நெஞ்சும் சல்லஞ்சமாக மாறி இருக்கின்ற காலம், எப்படி சம்பாதிப்பது? கியூன் என்று மௌத்தாகிறார்கள் மக்கள், பசியால், நோயால், மயக்கத்தால். நாம் சாலைக்கு கைக்கு சாப்பாடு வருகிறது, மிஞ்சி போகிறது, சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம், சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். 6000 எடுத்தாலும் கேஸ் இருக்குது, எவ்வளவு? 11000, 5000 லாபம், 5000 லாபம் இருக்கிறது. எங்க இருக்கிறது? அதுக்கு வைத்திருக்கிறேன். கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பத்தி வலுக்கு இருக்கு, ஷட்டில் இருக்கின்ற எக்ஸாம்புக்கு பொத்தி கேணில நினைத்திருக்கிறேன், இருக்கிறது. பெட்ரோல் டீசல் எவ்வளவு? 1500 ரூபாய். சாபம் வேண்டுமா? உணவுப் பொருள் மாத்திரம் இல்லை, இமாமுடைய விளக்கம், எந்த பொருள் மக்களுக்கு அத்திய ஆடை துணி வந்திருக்கிறது இப்பொழுது விற்றால் யார் 400? ரோலை இப்பொழுது கட் பண்ணினால் யார் 400? ஒரு 5 நாள் 6 நாள் விட்டு கட் பண்ணினால் அதே 400 ரூபாயுடைய யாரை 600 ரூபாய் 800 ரூபாய் மேல நியமா சேரலாம். அதே கோஸ், அதே கோஸ்டுக்கு எடுத்த பொருள், கோஸ்ட் கூட, டியூட்டி கூட, அதுக்கேற்றவாறு ப்ராஃபிட் வைக்கிறீர்கள். இவர்களுக்கு அல்ல இந்த தலைப்பு. என்றால் வெளியிலே போட்டு நிறைந்திருக்கிறது, திறப்படும் 10 நாளைக்கு பின்னால் பால் மாவெல்லாம் இருக்கிறது எங்க வீட்டிலே, சில்லற கடையில் இருக்காது. அது வாங்க வேண்டும், இது வாங்க வேண்டும், அதை எத்தனை எடுக்க வேண்டும், இதத்தனை எடுக்க வேண்டும். அன்பானவர்களே, பேசிக்கொண்டே போவேன் அசர் வரைக்கும், ஒவ்வொரு தலைப்பு தலைப்பாக சொல்வேன், நேரம் இடம் கொடுக்காது. 4 தண்டனைகள் வேண்டுமா? பதுக்கியவர்கள் இன்னும் பதுக்குங்கள், அல்லாஹ்வுடைய சாபம் கிடைத்து நரகம் போக வேண்டுமா? பதுக்குங்கள், தோல்வியாகி வந்து மக்கள் உங்களை பார்த்து அருவறுப்படைய வேண்டுமா? ஜனாசாவை கூட குளிப்பாற்றுகின்றவர்கள் உங்களுடைய உடம்பை பார்த்து அருவறுக்க வேண்டுமா? உங்களுடைய குடும்பங்கள் கூட உங்களை அருவர் தொழுக்க வேண்டுமா? அதுக்குங்கள் பொருளாதாரம் இருந்ததும் லொத்தாக வேண்டுமா? இருந்ததும் அறிய வேண்டுமா? இருக்கின்றதும் லொத்தாக வேண்டுமா? நீங்கள் பதுக்குங்கள். அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பிலிருந்து உங்களை விரட்டி ஒதுக்கி அப்படியே வெளியாக்கி விட வேண்டுமா? பதுக்குங்கள். அல்லாஹ்வுடைய ரிஸ்க் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? பரக்க கிடைக்க வேண்டுமா? பதுக்கிய பொருட்களை வெளியில் எடுத்து உரிய விலைக்கு விற்பனை செய்யுங்கள். முகமது சார் அதை சொல்லிவிட்டு நிற்கவில்லை, பஜார் வழியாக சென்ற இரண்டு நிகழ்வுகளை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இரு நிகழ்வு கலப்பட வியாபாரம், ஏமாற்று வியாபாரம் நடக்கிறது. அதை நான் இங்கு பேச நேரமடை கொடுக்காது. கலப்படம் பழைய பொருட்கள் மிக்ஸ் பண்ணி விற்கப்படுகிறது. அதை நான் இங்கே சொல்லிக்காட்டு. அது காணாக நடக்கின்ற ஒரு வகையான அது மன நோய் சிலருடைய எந்த குரலும் அது இருக்க போவதும் இல்லை, அது குப்பை தொட்டிக்கு போவதும் இல்லை, அது பருப்பு பருப்போடு மாவு மாவோடு அது மிளகு மிளகோடு அது பப்புள் பப்பாய் பழத்துடைய பப்புளுக்காவுடைய விலையும் கலக்கப்படும். ஏன் மிளகில் காரம் இல்லை என்று பார்த்தால் 500 கிராம் மிளகிலே 50 கிராம் பப்பாளி விதை நடக்கிறதா இல்லையா? பழைய கொச்சி கட்டுரை கொட்டுகிறார்களா? புதியதோடு மிக்ஸ் பண்ணுகிறார்கள். தூள் ஐட்டமாக இருக்கலாம், மசாலா ஐட்டமாக இருக்கலாம், எல்லாமே கலப்படும். சீனியில இனிப்பில்லாத காலம். 5 வருடங்களுக்கு முன்னால் சீனிக்கு 1 கப் டீ பாலுக்கு 1 ஸ்பூன் போட்டோம். இன்று 3 ஸ்பூன் போட்டாலும் இனிப்பில்லை, கலப்படம். அப்படி ஒரு கலப்படம் செய்து வியாபாரம் செய்கிறவருடைய மாமூடையினை கையை போட்டார்கள். உள்ளே ஈரம் வெளியே காய்ந்த மாவு. மக்களுடைய பார்வை நல்லது. பேக்கரிக்காரருடைய அந்த போர்டில் இருக்கின்ற போட்டோவை பாருங்கள். சாப்பிட்டால் பண் இங்குதான் சாப்பிட வேண்டும் என்று மனசு தோண்டும். ஆனால் போய் சாப்பிட்டால் தான் அந்த போட்டோவுக்கும் அங்கு பண்ணுக்கும் சம்பந்தமே இல்லை. அது கூகுளில் டவுன்லோட் பண்ணி போட்டு இருக்கிறார். அவருடைய கடை பண் நல்லது. ஏமாற்று வியாபாரம், மார்க்கெட்டிங் ஷோ. உள்ளே கலப்படம். மாலுப்பா ஒரு துண்டு மீன் இருக்கிறதா? கீமா சமுசா ஒரு துண்டு கீமா இருக்கிறதா? ஒரு துண்டு கலப்படம். தெளிவான ஹராமான சம்பாத்தி. எந்த உடல் ஹராத்தில் வளருமோ நரகம்தான் தகுதி, நரகத்துக்குத்தான் தகுதி. அது மாவுள்ள ஈரம் என்ன ஈரம்? சொல்ல நேத்துற மழை நனைஞ்சிட்டு வெள்ளத்துக்கு நனைஞ்சிட்டு வெள்ளத்துக்கு நனைஞ்ச நனைஞ்ச பொருளை ஸ்பெஷல் பிரைஸுக்கு குறைத்து கொடுக்க வேண்டும். அதை நல்ல பொருட்கள் கலக்க முடியாது. உடவே காய வைத்து ட்ரை பண்ணி புதிய ரோல் போட்டு விற்க முடியாது. வெள்ளத்துக்கு நனைந்த ரோலை, வெள்ளத்துக்கு நனைந்த ரோலை ட்ரை பண்ணி ட்ரை கிளீன் பண்ணி பண்ணி மக்களுக்கு அந்த நனைந்து நனைந்தால் என்ன? கழுகப்பட்டாலே அது. அதை மீண்டும் புதிய ரோலுடைய விலைக்கு நீங்கள் விற்க முடியாது. வெள்ளமாக இருக்கலாம், சுனாமியாக இருக்கலாம், அதை கொண்டு விலை இருக்கிறது. நீ சாய்ந்த மாவுக்கு ஒரு விலையும் ஈரமான மாவுக்கு ஒரு விலையிலும் அல்லவா விற்றிருக்க வேண்டும். மண் கஷ்டன பலைத்தமின்னா எங்களுக்கு துரோகம் செய்பவன், சதிமோசம் செய்பவன், கலப்படம் செய்பவன் எங்களுடைய லிஸ்டில் சேர முடியாது. அவர் அவுட் ஆஃப் சொசைட்டி, நபியுடைய கம்யூனிட்டியை விட்டும் அவுட் ஆகியவர். இன்னும் ஒருவர் பதுக்கி, கொஞ்ச பேர் பதுக்கி வைத்திருந்தார்கள். ரைட் போவது போன நபியர்கள் போனார்கள். பதுக்கள் எல்லாம் வெளியேறி இறங்கினார்கள். பேதைக்கு இறங்கி மக்களை கட்டுப்படுத்த வேண்டியவர்களே பதுக்கினால் அவர்களை யார் கட்டுப்படுத்துவது? மக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரியே இந்த விடயத்திலே புரோக்கராக செயல்பட்டால் அவனை கட்டுப்படுத்துவது யார்? அந்த துறைக்கு இருக்கின்ற தலைமத்துவங்களே அந்த வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கு முன்னணியில் இருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது யார்? வெளியேடு, எல்லாம் போடு, ஷோகேஸ்ல போடு, வெளியெடுத்து விற்பனை செய். எச்சரித்தார்கள் அவர்கள். பதுக்கியவர்களுடைய பொருட்களை வெளியே கொண்டு வந்தார்கள். சமூக தலைமையுடைய பொறுப்பு, முன்னணி இருக்கின்றவருடைய பொறுப்பு. அதிகாரிகளே திருடனாக இருந்தால் அந்த திருடனை எந்த திருடனை யார் பிடிப்பது? உண்மையில்தான் உலகத்துக்கே உலகத்துக்கும் விளங்கிய ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய சாபத்தை பயந்து கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். நரகம் தேவையா பதுக்குங்கள், சாபம் தேவையா பதுக்குங்கள், தோல்வியாபார வியாதி தேவையா பதுக்குங்கள். லொத்தாக வேண்டுமா, கோடீஸ்வரருக்கு பஸ்ஸில் ஏறி பயணிப்பதற்கும் டிக்கெட் இல்லாத அளவு லொஸ்ஸாக வேண்டுமா? பதுக்குங்கள். சொர்க்கம் வேண்டுமா? பதுக்கிய பொருட்களை வெளியிடுங்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத்து தேவையா? பதுக்கிய பொருளை வெளியிடுங்கள். வியாபாரத்தில் இன்னும் கொடி கட்டி பறக்க வேண்டுமா? பதுக்கிய பொருளை வெளியிடுங்கள். அல்லாஹ்வுடைய உங்களுடைய காலடியில் வந்து கிடைக்க வேண்டுமா? பதுக்கிய பொருளை வெளியிடுங்கள். சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி பணம் ஈட்டுகின்ற பேராசையை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. தலைமுறை பாவங்களை மனுத்தருள்வாயாக. எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருள்வாயாக. பூரா முஸ்லீம்கள் மூமிங் அனைவருடைய பாவங்களை மனுத்தருள்வாயாக. உண்மையான ஈமானை தருவாயாக. இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக. சாரான தன்மையை தருவாயாக. பிறனுடைய பசியிலே குளிர்கா என்ற பேராசையை விட்டு பாதுகாப்பாயாக. பிறனுடைய பசியை போக்குகின்ற தயாரத்தன்மையை தருவாயாக. சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி வருமானம் ஈட்டுகின்ற கேவலமான தன்மையை விட்டு பாதுகாப்பாயாக. இந்த சந்தர்ப்பத்திலே சதக்காக்களை தான தர்மங்களையும் வாரி வழங்குகின்ற தயாரத்தன்மையை தருவாயாக. கொடைத்தன்மையை தருவாயாக. ஏழைகள் அனாதைகள் விதவைகள் வறுமை கோட்டிலே வாழக்கூடியவர்களுக்கு தேடி தேடி சென்று உதவி செய்து நம்முடைய பலாய் முக்கியத்தினுடைய நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய காப்புறுதியை ஏற்படுத்திக் கொள்கின்ற பக்குவத்தை தருவாயாக. அந்த சதக்காவின் மூலம் நம்முடைய கபறுகளை குளிரூட்டுகின்ற பாக்கியத்தை தருவாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. محمد وعلى آله وأصحابه الكرام ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الناس اتقوا الله في الخلوة كما تتقوه في الجلوة حيث أمر ربنا بالتقوى. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ونبينا محمد صلى الله عليه وسلم يوصينا بتقوى الله اتق الله حيث ما كنت وأتبع السيئة الحسنة تمحوها وخالق الناس بخلق حسن حيث أمر ربنا بالتقوى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ونحن يا عباد الله في أيام العشر ذي الحجة الأيام أعظم أيام أفضل من سائر الأيام حيث قال النبي صلى الله عليه وسلم ما من أيام أحب إلى الله العمل الصالح فيهن أحب إلى الله من هذه العشر يعني عشر ذي الحجة. صدق رسول الله صلى الله عليه وسلم وربنا أقسم عليها بقوله والفجر وليال عشر. صدق الله وصدق رسول الله. بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا فاستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه الطاهرات واصحابه الكرام ومن تبعهم باحسان الى يوم الدين. اما بعد، فيا ايها الناس اتقوا الله حيثما كنتم واتبعوا السيئه الحسنه تمحوها وخالق الناس بخلق حسن حيث امرنا بالتقوى. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ورسول الكريم صلى الله عليه وسلم يوصينا بتقوى الله اتق الله حيثما كنت واتبع السيئه الحسنه تمحوها وخالق الناس بخلق حسن. صدق رسول الله صلى الله عليه وسلم وربنا سبحانه يأمرنا بالصلاة على حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وسلم تسليما كثيرا. ورسول الكريم صلى الله عليه وسلم قال أرحم أمتي بأمتي أبو بكر وأشهد بإذن الله عمر وأشهد معي عثمان وأقضاهم علي رضي الله عنهم وقال فاصما سنن الجنة والحسن والحسين سيد شباب أهل الجنة وقال أبو بكر وعمر سيد كهول أهل الجنة وقال اللهم اغفر الأبداء وولدي مغفرة الله رتضافنا لا تغادر ذنبا. وقال الله الله في أصحابي لا تتخذ غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغلهم فببغضي أبغلهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات اقض حوائجنا في الدنيا والآخرة. اللهم صب علينا الخير صبا ولا تجعل عيشنا كدا. اللهم بسط لنا الدنيا فتشهدنا فيها ولا تسبيها عنا فترففنا فيها. اللهم آمنا في أوطاننا ومساجدنا ومدارسنا ومساجلنا وسفرنا وحضرنا وليلنا ونهارنا وحضورنا وغيابنا برحمتك يا أرحم الراحمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. Thank you.